യജ്ഞസിട്ടാശി നശ്യന്തോ മുഷ്യന്തേ സർവകിൽപിഷൈഃ പുഞ്ചദേത്തേ ത്വകം പാപാ ഇവ ശന്ത്യാത്മകാരണാത്. ഗീതാചാര്യനാണ് കണ്ണനൻ പെരുമാൻ. തന്നുടേ ഭഗവത്ഗീതയിലെ മൂന്നാമത് അധ്യായത്താലേ കർമ്മയോഗം അപ്പിങ്ക അന്ത അധ്യായത്തിലെ സ്വർണ്ണദാന 13-ാമത് ശ്ലോകം എന്ന ശ്ലോകം. ഇതിലെ കണ്ണനം പെരുമാൻ ചൊല്ല വന്നത് യാഗത്തെ ചെയ്യ വേണ്ടും യജ്ഞത്തെ പണ്ണ വേണം, ഇതെല്ലാം ചെയ്താൽ എല്ലാ പാപങ്ങളിലിരുന്നും വിടുപെടുകോം. അപ്പൊ അതർക്കെന്ന് ചില പ്രസാദങ്ങൾ എൺപത് ചെയ്യുവോ, എമ്പെരുമാനുക്ക് തിരുവാരാധനം എൺപത് അവശ്യമാക ചെയ്യുവോ. അപ്പടി എമ്പെരുമാനുക്ക് തിരുവാരാധനം ചെയ്ത് നിവേദനം ചെയ്യപ്പെടാമൽ തനക്കെന്ന് പശിക്കെന്ന് ഋഷിക്കെന്ന് ആരൊരുത്തൻ ചമത്ത് താനേ ഉണവി ഉണ്ടുകാനോ, അന്ത ഉണവാണത് ഉണവല്ല, പാപത്തെയേ ഉരുണ്ടൈ ഉരുണ്ടയാ കവളം കവളമാ പൊട്ടു കൊള്ളുകാൻ ഇന്ന് ശ്ലോകത്തിനുടേ അർത്ഥം. അപ്പടി പാർത്താൽ എത്തൈ ഉൾക്കൊള്ള വേണം എത്തൈ തവർക്ക വേണം അപ്പിങ്ങത് നാം ഒവരും അറിഞ്ഞുകൊള്ള വേണ്ടിയ വിഷയം. ആഹാര വിഷയത്തിലെ എത്തൈ നാം എടുത്തുകൊള്ളലാം എത്തൈ വിട വേണം അപ്പിങ്ങ നിയമങ്ങൾ பலவார் உள்ளது. ஆஹார சுத்தம் அப்படிங்கிறது இல்லைன்னா மனசு என்பது தெளிவாக இராது. தெளிவா மனசு இல்லை அப்படின்னு சொன்னா எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. ஆக சாஸ்திரங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்குமோ, கண்ணன பெருமான் என்ன சொல்லி போயிருப்பனோ அப்படின்னு பார்த்தா, மற்றொரு படத்திலே கண்ணன பெருமான் சொல்லி போந்தது ശ്രദ്ധാത്രയ വിഭായോഗം അപ്പിങ്ങ 17-ാമത് അധ്യായത്തിലെ എന്ന ആഹാരത്തെ നാം ഉൾക്കൊണ്ടോമേയാനാൽ എന്ന ഗുണങ്ങൾ താൻ വന്നു ചേരും എന്ന് കണ്ണൻ വിധിക്കാൻ നമ്മ എല്ലാവർക്കും പുരിയുംപടിയാക ശ്ലോകത്താലെ ചൊല്ലിപ്പോന കണ്ണൻ പെരുമാൻ. ஒவ்வொரு ஸ்லோகமும் எத்தை சாப்பிட்டா என்ன குணம் வரும், சாத்விக பிரியனாக இருக்க வேணும் சாத்விகனாக இருக்க வேணும் இல்லை ராஜசம் அப்படின்னா சத்தரஜ்தமயினி குணாக பிரகதி சம்பவாகனு இருந்தாலும் என்னென்ன ஆகாரத்தை சாப்பிட்டா உனக்கு குணம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிப்போந்தான் கண்ணன் பெருமா. அயுஹு சத்தவலாரோக்ய സുഖപ്രീതി വിവർത്തനാ രസ്യാ സ്നിഗ്ധാ സ്ഥിരാഹൃത്യ ആഹാരാ സാത്വിക പ്രിയാ. ഇത് 17-ാമത് അധ്യായത്തിലെ ഇരിക്കക്കൂടിയ 8-ാമത് ശ്ലോകം. ആയുസ് വേണുമാ, ജ്ഞാനം വേണുമാ, ഫലം വേണുമാ, ആരോഗ്യം വേണുമാ, സുഖം വേണുമാ, രുചി വേണുമാ, இதையெல்லாம் கொடுக்கிறதான ரசம் உள்ளதான பசை உள்ளதான வலி கொடுக்கக்கூடியதான இன்பமாக இருக்கக்கூடிய ஆகாரத்தை உட்கொள்ளுவதுதான் உயர்ந்தது, அதுதான் சத்த குணத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தாலே தெரிவித்தார். மற்ற விடத்திலே அதுக்கடுத்த ஸ்லோகமாக 9-ாவது ஸ்லோகத்திலே கடுகும் லல்லவனாத்யுஷ்ண என்ன ஆகாரத்தை சாப்பிட்டோம்னா கசப்பு புளிப்பு உப்பு ரொம்ப சூடு ரொம்ப காரம் ரொம்ப உலர்ந்திருக்கிறது ரொம்ப எரிச்சல் கொடுக்கிறது இதெல்லாம் துன்பத்தையும் துயரத்தையும் நோயமே கொடுக்கக்கூடியதான உணவு வகைகள் இதெல்லாம் ரஜோகுணத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லுகிறார். அடுத்த 10-ாவது ஸ்லோகம் எட்டு ஆச்சு ஒன்பது ஆச்சு பத்தாவது ஸ்லோகத்தாலே யதயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் சயது உச்சிட்டம் அபிசமேத்யம் உச்சிட்டம் அபிசாமேத்யம் போஜனம் தாமச பிரியம். ரொம்ப தளிய பண்ணதுக்கு கொஞ்சம் நாழி ஆயிடுத்து, சமைத்து காலமாய் போனது, சுவை இல்லாதது, துர்நாத்தம் ஏற்பட்டது, பழசா போச்சு, புளிச்சு போச்சு, எச்சலா இருக்கு, அழிவுபடுது. இப்படி கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாம இருக்கக்கூடிய ஆகாரத்தை ஆறு உண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தமோ குணம் இதுதான் நிலைத்து நிற்கும், இதுதான் வந்து சேரும் அப்படின்னு எம்பெருமான் இந்த அத்தியாயத்தாலே சொன்னான். இதே மாதிரி இதை ஒட்டி கிட்டத்தட்ட இன்றைக்கு கிட்டத்தட்ட 700-750 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுந்துள்ளிருந்த வேதாந்த ஆச்சாரியர் அப்படிங்கிற சுவாமி தன்னுடைய ஆகார நியமம் அப்படிங்கிற ஒரு பிரபந்தம், அந்த பிரபந்தத்தில் சுவாமி சாதித்தது எத்தை உண்ணலாம் எத்தை உண்ணுதல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை பார்த்தோம்னா சில விளக்க வேண்டியதான அம்சங்கள், எதை விட்டுடணும் எதை பத்திக்கணும். இப்போ எம்பெருமான் கண்ணன் எத்தை சொன்னாரோ அதே போலத்தான் இவரும் சாதித்து உள்ளார். அப்படி பார்த்தோம்னா எதை அமுது செய்யலாம் அப்படின்னா அமுது அதாவது எந்த வஸ்துவை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பல விளக்குன்னு சொன்னால் நிறைய இருக்கு. ஏன்னா செய்யாதன செய்யோம்னு சொல்ற இந்த பண்ணக்கூடாத விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. பண்ணணும்னு சொன்னா அது இருக்கு, ஆனா அது ரொம்ப பலருக்கும் அது கட்டமாக அதாவது அதை அனுட்டிப்பது என்பது கட்டமாக இருக்கும் இல்லையோ. அதனால தள்ளத்தக்கவை அப்படின்னு சொன்னால் பல விஷயங்கள் உண்டு, அந்த தள்ளத்தக்கவையில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. மாலமுது செய்யாமல் வந்தவெல்லாம் மறுவிருந்தில் வழங்காமல் வைத்தவெல்லாம் காலமுதுவன் என்ன கழித்தவெல்லாம் கடையின் வருங்கறி முதலாக கழுவாவெல்லாம் நூலிசையா வழிகளினால் வந்தவெல்லாம் நுகராதுடன் பராகம் செய்தவெல்லாம் சிலமிலா சிறியோரா கிணவு நல்லோர் சிலமலங்கள் வட்டனவும் தென்னார்தாமே. எதை சொல்றார் என்ன, மாலமுது செய்யாமல் வந்தவெல்லாம் மாலமுது எம்பெருமான் மால் அப்ப எம்பெருமானுக்கு எத்தை அமுது செய்விக்கவில்லையோ அதான் யக்ஞசட்டாசன சந்தகான்னு கண்ணன் கீதியிலே அங்கே தெரிவித்தார் 3வது அத்தியாயத்தால். எம்பெருமானுக்கு அமுது செய்யப்படலைன்னா அத்த அது பிரசாதமா அரோ ஒருத்தர் ஆதுக்கு போறோம் அவ போன உடனே இந்தாங்கோன்னு பிரீதியா கொடுப்பா, ஆனா அது அந்த பழமானது எம்பெருமானுக்கு கண்டுருள பண்ணப்பட்டிருக்காங்கிறத கொஞ்சம் கூட வெக்கமில்லாம கேட்கலாம். அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பர்களே தவிர எம்பெருமானுக்கு அமுது செய்யப்பட்டிருக்கான்னு கேட்கறது மாத்திரம் கொஞ்சம் கூச்சம் வந்துடுது, அது அவசியமில்லாத விஷயம். ஏனெனில் எம்பெருமானுக்கு அமுது செய்ய இருக்குமே நமக்கு கொடுக்கணும்னு சொல்றான். அப்ப எம்பெருமானுக்கு அமுது செய்திருந்தால் அத்தையை நாம் கொள்ளலாம். அதனால மாலமுது செய்யாமல் வந்தவெல்லாம் பெருமானுக்கு அமுது செய்யப்படவில்லை என்னால் அந்த அந்த விஷயங்கள் அதாவது அந்த வஸ்துக்கள் வருவிருந்தில் வழங்காமல் வைத்தவெல்லாம் வருவிருந்தில் அதாவது அதிதிகளுக்கு கொடுக்காமல் தனக்காக வச்சிருக்கிறது அதுதான் சொல்றது மறுவிருந்தில் வழங்காமல் வைத்தவெல்லாம். இதான் எம்பெருமானார் காலத்திலே எம்பெருமானுடைய தர்மபத்தினியார் தானும் ராத்திரி சில சீவெட்டவர்கள் வந்தபோது பிரசாதம் இருக்கான்னு சொல்லச்ச அந்த அதிதிகளுக்கு இல்லை என்று சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே போல திருக்கச்சி நம்பிகளுக்கு ஏன்னா அந்த உச்சிஷ்டம் வேணும்னு தான் எம்பெருமானார் ஆசைப்பட்டார், ஆனால் அது கொடுக்க முடியாமலே போகும்படியான ஆயித்துன்னு சொன்னா திருக்கச்சி நம்பிகளுடைய பிரசாதம் உச்சிட்டம் கிடைக்காமல் போனதுக்கு அவரும் காரணமாக இருந்தார்னு பார்க்கிறோம். அப்ப அவர் அந்த பிரசாதத்தை எல்லாம் எடுத்து வெளியிலே எரிந்து விட்டதாகவும் சொல்லுவார்கள். அப்ப அது ஒரு அதிதி, அதாவது ஒரு பரம பாகவதனுக்கு கொடுக்காமல், சில ஒரு இடத்துல கொடுத்துருக்கு, ஒரு இடத்துல கொடுக்காமலும் போச்சு. அப்ப அதெல்லாம் நமக்கு கொள்ளத்தக்கவை அன்று. அதான் சொன்னார், வருவிருந்தில் வழங்காமல் வைத்தவெல்லாம் காலம் இதுவன் என்னே கழித்தவெல்லாம் இந்த காலத்துல இவ சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதை சாப்பிடப்படாது. அப்ப இந்த காலத்துல காலம் இதுவன் என்ன கழித்தவெல்லாம் இந்த காலத்துல இது சாப்பிடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அதை சாப்பிடக்கூடாது. அது ஒண்ணு ஏன் சாப்பிடக்கூடாது என்ன, அப்ப இது சாப்பிடக்கூடாதுன்னு விதிச்சிருக்கு, சாசனாது சாஸ்திரம் அப்படின்னா இதை சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கு, சாப்பிடக்கூடாது. கடையின் வருங்கறி முதலா கழுவாவெல்லாம், கடையின் வருங்கறி முதல் அப்படின்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது, அதை அலம்பாமல் கழுவாமல் சமைத்த காய்கறிகள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம், அப்படியே எடுத்தா அதை அப்படியே திருத்தி அப்படியே பண்றது, அது செய்வது கூடாது, அதை உண்ணுவதும் கூடாது. இது எல்லாரும் பண்ணுறோம், ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் சுத்தம் அப்படிங்கிறது ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, சுத்தம் சோறு ஓடும் அப்படின்னு ஒரு வார்த்தை வாசகம் வச்சுட்டு இருக்கோம், அது உண்மையே இல்லைங்கிறதுக்கு இல்லை. ஆனா இப்ப ரொம்பவே எல்லாரும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் இல்லையோ, இந்த தொத்து வந்தது வந்தது எல்லாரும், அதாவது ஆச்சார அனுட்டானங்கள் இருக்கோ இல்லையோ, இப்ப எல்லாரும் அத்தை பண்ணியாகணும், அப்படி ஒரு அவசிய நிர்பந்தம் ஏற்பட்டதோ இல்லையோ. ஆஹா, அதுக்காக கடையிலேருந்து வாழ்ந்து அலம்பாமல் அத்தை சமைப்பது, அதிலே செய்யப்பட்ட உணவை உண்ணுவது, இதெல்லாம் கூடாது. நூல் இசையா வழிகளினால் வந்தவெல்லாம், நூல் இசையா வழிகளினால் சாஸ்திரங்களுக்கு மாற, அது தீய வழியில சம்பாதித்ததான வஸ்து, அதை சாப்பிடுவது கூடாது, விலக்க வேண்டும். அடுத்து சொன்னா நுகராததுடன் பாகம் செய்தவெல்லாம், நுகராததுடன் எப்படி, அது உண்ணத்தகாத வஸ்துக்கள் அதை சேர்த்து அதை நுகராததுடன் பாகம் செய்தவெல்லாம், இந்த வஸ்து சாப்பிடக்கூடாது, அதோட சேர்த்து இன்னொரு வஸ்துவை சேர்க்கறது, சாப்பிட்ற வஸ்துவோட சேர்த்து சாப்பிடக்கூடாத வஸ்துவை சேர்த்துறது, அப்படி சமைத்ததான உணவு. ஏ அடிய சமைத்ததுன்னு சொல்லலைன்னா தளியேன்னு சொல்லியிருப்பேன், ஏன்னா சேர்க்கக்கூடாத விஷயத்தை அதை சேர்த்துருக்கோம் இல்லையோ. அப்ப எது எந்த வஸ்துவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அத்தை இத்தோட சேர்த்தாக்கா, அப்ப அதை சமைக்கிறதுன்னு சொல்லணும். இப்ப தளியேன்னு என்னமா சொல்றது, அவ்வளவுதான். ஆஹா, சிலமிலா சிறியோரா கிணவு நல்லோர் சிலமலங்கள் பட்டனவும் தின்னார்தாமே. அதே போல சிலமிலா சிறியோரா கிணவு நல்லோர், ஆச்சாரமே இல்லாம, சிலமிலா ஆச்சாரம் இல்லாமல், சிறியோரா சிறுவர்கள் சமைத்தது, இதெல்லாம் எதோட ஒக்கும் அப்படின்னா, இது தாழ்ந்தவை, இது கூடாது அப்படின்னு, ஷலமலங்கள் பட்டனவும் தின்னாதாமே, ஜலமலத்தோட சேர்ந்தவை அப்படிங்கறதத்தான், இதெல்லாம் சாப்பிட தகாதவை அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப கண்ணன் சொன்னது, அதாவது சாத்விக பிரியாக ரஜோகுணம் இருக்கக்கூடியவர்கள், தமோ குணம் இருக்கக்கூடியவர்கள் எத்தை எத்தை சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொன்னா, இதுல சாப்பிடக்கூடாதுன்னு இத்தனை வஸ்துக்களை சொல்லியிருக்கார். அதே போல அடுத்து சொல்றா, தேவர்களுக்கு இவையன்னு வைத்தவெல்லாம் சிவன் முதலாத்தேவர்களுக்கு இட்டவெல்லாம் மாவி முதலானவத்துக்காகவெல்லாம் மதுவிதுவென்னறியவர் ஆனையவெல்லாம் நாவெருடுவதற்கரிதாயிருப்பவெல்லாம் நன்னன்னுதம் உள்ள இசையாவெல்லாம் மோவிய நாளோவாத பூவங்காயும் உத்தமர்களட்டு புக முகுவார்தாமே. அப்ப தேவர்களுக்கு இவைன்னு வைத்தது, தேவதைகளுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு உத்தேசம் பண்ணி வச்சது, இதெல்லாமும் விளக்கத்தக்கவை. தேவதான் சிவன் முதலா தேவர்களுக்கு இட்டவெல்லாம், சிவனுக்கு செஞ்சு வச்சது, அந்த தேவதாந்திரங்களுக்கு நிவேதனம் பண்ணதை நம்ம எடுத்துக்கொள்வது கூடாது. அதே போல மாவி முதலானவத்துக்காகவெல்லாம், பிராணவாயு இந்திரியம் முதலியவத்துக்கு அனுகூலம் இல்லாம தீங்கு கொடுக்கறது, அதெல்லாம் தான் என்ன சொல்றார், அதெல்லாம் எடுத்துக்கூடாது, இது இன்ன வஸ்து அப்படின்னு தெரியவே இல்லை. மது அது இதுவென் அறிய அது இதுவென் அறியவரிதானவெல்லாம். இது இன்ன வஸ்து, இது இன்ன வஸ்துன்னு தெரிந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வஸ்துக்களை உண்ணுதல் கூடாது. நாவிருடு அதற்கரிதா இருப்பவெல்லாம், நாக்குக்கு போட்டுக்கவும் முடியாது, சூடா இருக்கும் காரமா இருக்கும், அதெல்லாம் போட்டுக்கலாமோ? தகாதது. நன்னு தம்முள்ள இசையாவெல்லாம், நன்னு இதுதான் நல்லது அப்படின்னு இல்லாமல் இருக்கக்கூடிய, அகாலத்துல பூக்கும் பூக்கும் பூ காய்க்கிறக்காய் இவையெல்லாம் கூடாது. காய்ச்சிய உப்புல அழுக்கான உப்பு அதையும் கூடாது. அதுதான் சொன்னா மோபிய நாளோவாத பூவங்காயும் முத்தமர்கள் அட்டு புகு முகுவார்தாமே. அப்ப இந்த காலத்துல அகாலத்துல பூக்கிறது அது கூடாது, காய்க்கிறது பூக்கிறது இதுவும் கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பழைய உப்பு, காய்ச்சி உப்புல அழுக்கான உப்பு, இதெல்லாம் விளக்கத்தக்கவை அப்படின்னு பல பல விஷயங்களை விளக்கத்தக்கவையாக சுவாமி சாதித்திருக்கார். மேலே எத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்கார். நல்ல விஷயம், இந்தந்த வஸ்துக்களை நன்னாக எடுத்து அமுது செய்யலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமா தானம் சுவாமி சாதிச்சிருக்கார். தாதனல்லாசிரியன் முதத்தமயனிச்சில் அரணிசுரர் சோமத்தில் அருந்து மெச்சில் மதர்கடகணவன் நிதமான வெச்சின் மயிர்வுடு நூல் விழுந்தாலும் புனித மண்ணின் மாதவத்து கூவிளங்காய் முகவாசத்து மாதுளங்காய் மரணம் வரில் கழித்தவெல்லாம் மோதி வைத்த உண்ணானாள் உகந்த வெட்டு முளவெண்ணங்கழித்தவத்தின் நன்னாம் மூனே. எது அப்பா எம்பெருமானுக்கு கண்டுருளப் பண்ண பிரசாதம் அவசியமாக கொள்ளலாம். அதிலே பிதா அமுது செய்ததான பிரசாதத்தை கொள்ளலாம். கை கொள்ளத்தக்கதான அம்சங்கள் ஆச்சாரியன் உண்டது அந்த பிரசாதம். அப்ப திருக்குச்சி நம்பிகளை ஆச்சாரியனாக கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டதான ராமானுஜர், அவருக்கு அந்த பிரசாதமே கிடைக்காமலே போயிட்டுன்னு பார்க்கிறோம். முதல் தமையன் தன்னுடைய ஜேஷ்ட பிராதா அவருடைய பிரசாதம் சரி. அதுக்கப்புறம் சோமயாகத்துல அந்தனன் சாஸ்திரப்படி சோமபாத்திரத்தை செய்யற அந்த எச்சலுக்கு தோஷமே இல்லை, அதையும் அவது செய்யலாம். மனைவி அதாவது மாதாகற்கு கணவன் நிதமான பெச்சின் பரமபாகவதர் ஒரு சுவாமி இருக்கார், பர்த்தா இருக்கார், பத்தினி இருக்கார், அந்த அவனுடைய பிரசாதம் ஆகும். அதே போல சில நேரத்தில் பகவத் பிரசாதத்திலுமே அன்னத்தில் அந்த அன்னத்தில் அதாவது அந்த யஜ்யத்தில் செய்யப்பட்டதான சில இடங்களில் சில ரோமங்கள் கேசபாசங்கள் விழுந்தாலும் நூலு அந்த மாதிரி ஏதாவது விழுந்திருந்தாலும் அதை சுத்தம் செய்தால் தோஷம் போயிடும் என்று சொல்லுகிறார். அதே போல தவம் புரியிறவா மாதவத்து கூவிளங்கா முகவாசத்து, தவம் புரியிறவர்கள் மட்டும்தான் அந்த வில்வக்காயை உபயோகிக்க முடியும். அதே போல மாதுளங்காய் மரணம் வரில் கழித்தவெல்லாம், மாதுளங்காய எம்பெருமானுக்கு முகவாச சூர்ணத்துக்கு மாத்திரம்தான் உபயோகப்படுத்தணுங்கிறா. அப்ப மற்ற காலத்துல அதை உபயோகப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. மோதி வைத்த உண்ணானாள் உகந்த வெட்டு எட்டு விஷயங்களை சொல்றார். அந்த எட்டு விஷயங்கள் என்னன்னா இதெல்லாம் ஆபத்து காலத்திலே சேர்த்து கொள்ளலாம், தோஷம் வாராது. இது உபவாச தினங்கள்ல ஜலம், கிழங்கு, நெய், பால், யாகத்தில் ஹபிசு, நிமந்திரணம், குருவோட உபதேசம், மருந்து, இதெல்லாம் விரதத்தை கெடுக்கும் அவை ஆகாது அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம்னு அர்த்தம். அதைத்தான் கை கொள்ளத்தக்க அம்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதிலே உபவாச தினங்கள்ல கூட ஜலம், கிழங்கு, நெய், பால், யாகத்துல ஹவிசு, நிமந்திரணம், குருவோட உபதேசம், மருந்து ஆகிய இவை விரதத்தை கெடுப்பனவாகா அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ன சுவாமி வேதாந்த ஆச்சாரியர் தெரிவிக்கிறார். மேலே எந்த வஸ்துக்கள் என்னென்ன அதாவது கரும்பு சாறு எடுத்துக்கலாம், தயிர், பால், நெய், பாக்கு, சங்கம், மிளகு, தேன், ஏலம், பனினி, இதெல்லாம் பரிசுத்தமாக உபயோகிக்க முடியும். அதாவது எந்த வஸ்துமே அதோட தோஷத்தை தெரிய வந்துருதுன்னா நிறுத்திடணும். பௌர்ணமியிலையும் சரி அமாவாசையிலையும் சரி சமுத்திர ஸ்நானம் செய்ய ரொம்ப அவசியம். அந்த கிரகணகாலத்துல கூட, அந்த கிரகணகாலத்துல எந்த ஜலமா இருந்தாலும் கங்கா ஜலம் போன்றதான பெருமை உடையது. இப்ப கிரகண காலத்துல நதியில வெள்ளம், நதியில வெள்ளம், குதிரை கழுத பணம், அந்த அசுத்த வஸ்துக்களை கொண்டு வந்தா கூட, அதாவது நதியில கங்கையில வருது, கங்கையில பார்த்தோம்னா ஒரு பக்கம் பார்த்தா நிறைய பித்ருக்களுக்கு எதுவும் பண்ணிருப்பா கைங்கரியங்கள்லாம், ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே அந்த பக்கம் பணம் மதந்துட்டே வரும். அப்ப ஓடுற நதி வெள்ளத்திலே வந்தால் குதிரையாகட்டும் கழுதியாகட்டும் பணமாகட்டும் எது வந்தாலும் அது வேகத்தாலே பரிசுத்தமாகி விடுகிறது அப்படின்னு சுவாமி வேதாந்த ஆச்சாரியர் தெரிவித்துள்ளார். இப்படி பார்த்தோம்னா பல விஷயங்களை கொள்ளலாம், பல விஷயங்களை தள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆ, இது தயிர், தயிராலே செய்யப்பட்ட வஸ்துக்கள், பூவாகட்டும் காயாகட்டும் சாராகட்டும், இதெல்லாம் சில விஷயங்கள் கொஞ்சம் ஊசிருந்தா கூட பரிசுத்தம் அப்படின்னு சொல்றார். தயிர் தன்னின் விகாரங்கள் பூவிற்காயில் பழத்தில் வரும் சாரூஷ தூயவாகு முயிரழியாமை குண்ணா ஊசலுண்ணி உறக்கழுவினீதே நெட்டுன்னலாகும் பயன்மறை நூலுரையாத பழைய ஊசல் பழிப்பிலாத நெய்யால் என் உரைத்தான் சங்கன் மயிர் முதலானவென்னும் பட்டதாயின் மன்னீர் மற்றுரைத்தவத்தால் அறங்களாமே என்று சாதித்தார். ஆ, அதாவது தயிரில் பண்ணப்பட்ட வஸ்துக்களாக இருந்தாலும் அது பூ ஆட்டும் காய் பழம் இதாகட்டும் இது சாறு கொஞ்சம் ஊசியிருந்தா கூட பரிசுத்தம் என்று சொன்னார். உண்ண, அதாவது ஒரு காலம் உண்ணக்கூடாத ஊசிய பதார்த்தங்கள் ஆபத்து காலமாக இருந்தால் அத்த கழுவி தேனையோ நெய்யோ சேர்த்தா அது பரிசுத்தம், அதாவது சாப்பிடலாம் உண்ணலாம். சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு விலகப்பட்ட ஊசப்பண்டங்கள்னு சொன்னா கூட நெய் கலந்தால் உண்ணத்தக்கது, அது சங்கஸ்மிருதியிலே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றார். அதாவது சில விஷயங்கள்ல, அதாவது கேசபாசங்கள், அதாவது ரோமம் சௌரி போய் சேர்ந்துடும், அசுத்தமாயிடும். அது இருந்தா பட்டா மண்ணு ஜலம் இதாலே அத்தை பரிசுத்தப்படுத்தி விடலாம் அப்படின்னு பல விஷயங்களை சுவாமி இந்த பிரபந்தத்தாலே சாதித்துள்ளார். எது எப்படியாயினும் எம்பெருமானுக்கு அமுது செய்யப்பட்டதான விஷயமாக இருந்தால் அது பிரசாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இது கண்ணன் சொன்னது ஒரு பக்கம் பகவத்கீதையில, அந்த கண்ணனே எல்லாம்னு சொன்னதானா நம்மாழ்வார் தான் சொன்னதானா உணவு ஆகாரம் அப்படின்னு பார்த்தா கண்ணனையே ஆகாரமாக கொண்டார். இவர் ஆகார நியமத்தை கொடுத்தார். ஆனால் அதாவது கண்ணன பெருமான் கீதையிலே சொன்னார், பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு தானும் தெரிவித்தார். அது அந்த ஆறாவத்தியாயத்திலே கண்ணன பெருமான் சொன்னது என்ன ஆகாரம் அப்படின்னு பார்த்தா நேரடியா உண்ணும் சோறு பருகுனி தின்னும் மெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணிருளவன் மிக்க, அதாவது மண்ணிருளவன் சீர் வளம் மிக்க அவனோர் வினவி தென்னமென்மளவான் புகமூர் திருக்கோளூரேன்னு ஆரம்பத்திலே, அதாவது ஏழாம் திருவாய்மொழியிலே நம்மாழ்வாருடைய பாஷம். இப்போ இது ஒரு பக்கம் பகவத்கீதையிலே கண்ணன் பெருமான் இது கொள்ளத்தக்கது இது விடத்தக்கதுன்னு சொல்லியிருக்கார். அது திருவாராதனம் பண்ணப்பட்டு நிவேதனம் செய்யப்பட்ட வஸ்துக்களை தான் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே போல வேதாந்தாச்சாரியர் தானும் தன்னுடைய ஆகார நியமத்தில் இத்தை கொள்ளலாம் இத்தை விளக்க வேணும்னு சொல்லியிருக்கார். எது எப்படி இருந்தாலும் எப்போதும் கொள்ளத்தக்கதான ஒருவர் உண்டு, அவர் ஆர் அப்படின்னா கண்ணனே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருல்லோ. அவர் சொன்னது உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் மெத்தலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இத என்னன்னு சொல்லிக்கலாம், சோறு நீர் வெத்திலை அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாமா, எப்படி சொல்லியிருக்காருனா உண்ணும் சோறு பருகினி தின்னும் வெத்திலை, இதில் சுவாமி சாப்பிட்ற வஸ்துன்னா உண்ணும் தான், பருகிறதுன்னா நீர் தான், தின்னும்னா வெத்தலை தான், அது என்ன உண்ணும் சோறு அப்படின்னா பசியிலே அடிபட்டவன், நாலு நாள் பிரசாதத்தை பார்க்காதவன் பிரசாதத்தை பார்த்தால் எப்படி பார்ப்பனோ எப்படி சாப்பிடுவனோ அதுபோல கண்ணனா அவருக்கு தேர்த்தமே சாப்பிடாதவன் தேர்த்ததாகத்தாலே தீர்த்தத்தை பார்த்து சாப்பிட்டால் எப்படி சாப்பிடுவனோ, தான் மேலெல்லாம் வாரி ரசிப்பணும் இல்லையோ, அது மாதிரியாம் பருகு நீராக கண்ணன். தின்னும் வெத்தலையும் போகத்திலே தானும் வெத்தலை எப்படி உண்ணுவனோ அதுபோலையாம் கண்ணன், அதுபோல எல்லாம் கண்ணன் என்று வாழ்ந்தவர் நம்மாழ்வார்னு பார்க்கிறோம். எத்தனை எத்தனையோ ஜென்மங்களுக்கு பிற்பாடுதான் வாசுதேவனே எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானி பிறப்பான், அவன் என்னையே வந்து சேருகிறான்னு கண்ணன் கீதையிலே சாதித்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஞானி யார் என்னால், அது ஆழ்வார். நம்மாழ்வாரே அந்த ஞானி அப்படின்னு கொள்ளலாம். அந்த பிரபத்ததான சுவாமி நம்மாழ்வார் தானும் தன்னுடைய பிரபந்தமாக இருக்கக்கூடிய திருவாழ்மொழியை சாதித்தது எல்லாம் கண்ணனாக. ஆஹா, ஆகார நியமம்னு சொன்னா எப்படி, பக்தின்னு சொன்னா கிருஷ்ண பக்தின்னு சொன்னாரோ, அதாவது தர்மார்த்த காம மோட்சங்கள் இதெல்லாம் ஆமது காமம் அறம்பொருள் வீடுதற்கு நுரைத்தான் பாவனஞ்சீலராமானுஷன். எப்படி எப்படி திருவரங்கத்த முதலார் சாதித்தரோ. அப்ப அன்பு காமம்னா எதுனா கிருஷ்ண பக்தியே காமம் என்று அங்கே சொன்னார். இங்கே இவர் சொல்றார், உண்ணும் சோரே கண்ணன், பருகு நீரே கண்ணன், தின்னும் வெத்தலையே கண்ணன், எல்லாம் கண்ணன் என்று சொல்லி முடித்தார் ஆழ்வார். அந்த ரீதியில இந்த ஆகார நியமத்தில் பகவத் பிரசாதம் கொள்ளத்தக்கது, மற்ற விஷயங்கள் எல்லாம் தள்ளத்தக்கது. இது சுத்தம், இது அசுத்தம், இது சில காலங்களிலே இது தள்ளத்தக்கது, சில காலங்களிலே இது கொள்ளத்தக்கது, இத்தை தவிர்க்க வேணும், இத்தை சுவீகரிக்க வேணும் அப்படின்னு பலவாறு தானும் வேதாந்த ஆச்சாரியர் இந்த பிரபந்தத்தாலே சொல்லியிருக்கார். அவருடைய மாதத்திலே, அதாவது அவர் திருவுதாரம் பண்ணதான புரட்டாசியிலே திருவோணத்திலே அந்த அவதாரம் இந்த மாசமாக இருக்கிறபடினாலே இந்த சில விஷயங்களை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணலாம், பண்ண வேணும் அப்படின்னு சுவாமிகளுடைய நியமனத்தின் பேரு ஏதோ தெரிந்த சில விஷயங்களை இந்த கோட்டியிலே பகிர்ந்து கொண்டு அதற்காக சுவாமிகளுடைய திருப்படிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருவானா ஜியர் திருவடிகளே சரணம், ஆச்சாரன் திருவடிகளே சரணம்.